நம்முடைய தியானத்திற்காக இன்று எடுத்துக்கொள்கிற தலைப்பு இடறு விழுந்தவர்களுடைய சாபங்கள். வேதத்தில் நாம் கடந்த வாரம் பார்த்தோம், யார் முதல் இடறி விழுந்தது, இரண்டாவது இடறி விழுந்தது யாரு, மூன்றாவது இடறி விழுந்தது யாரு. இந்த 1, 2, 3 இந்த இடறி விழுதல்கள் இன்றைக்கு வரைக்கும் முதல் யார் இடறி விழுந்தாங்களோ அவன் ரெண்டாவது இருக்கிற ஆளை இடறி விழுக வைக்கிறான். இந்த ரெண்டாவது இடறி விழுந்தாலும் என்ன பண்ணுறான்னா மூணாவது இருக்கிற ஆளை இடறி விழுக வைக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு. அவங்களுக்கு கொடுத்த சாபங்களை நாம் தெரியும்போது இது யார் என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3 14-15 வாசிப்போம். இந்த சாபங்கள் முதல் யார் இடறி விழுந்தாங்களோ அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த சாபங்களால் இடறி விழுந்தவர்கள் மற்றவர்களையும் இடறி விழ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த இடறி விழுந்தவங்களுடைய காரியங்களை நாம் அடையாளத்தை கண்டுபிடிக்கும் போது அவங்ககிட்டருந்து நாம் இடறி விழாமல் தப்பிக்கிறதுக்காக நம்ம காத்துக்கொள்ளலாம். சரி, அவங்களுடைய சாபத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அப்புறம் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எது? ஆவிக்குறி அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? நாட்டு மிருகத்துலேயும் சபிக்கப்பட்டிருப்பாங்கன்னா காட்டு மிருகத்துக்குள்ளேயும் சபிக்கப்பட்டிருப்பாங்க. சோத்திரம், நானே சொல்லிடுறேன். இந்த வீட்டில் நடமாடிட்டு இருக்கிற சாதாரண ஜனங்களையெல்லாம் சிறைச்சாலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, காட்டு மிருகம். அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களிலும் மிகவும் மோசமாக சபிக்கப்பட்டவர்கள் யாருனா, இந்த சாத்தானை போல நயவஞ்சகமான தந்திரங்களை உடையவர்கள். இந்த ரெண்டு வகையான ஆளுகளிலும் மிகவும் மோசமாக சபிக்கப்பட்டவர்கள் இவங்களுடைய அடையாளம். இன்னும் அதுக்கு அடுத்த வர்ற வசனங்களில் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா இவன் தான் முதல்ல இடறி விழுந்தவன். அப்போ தன் இடறி விழுந்ததை மற்றவங்களுக்கு காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், நானே இடறி விழுந்தாச்சு, நீயே இடறி விழு, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கும் கிடைக்கக்கூடாது. என்ன ஆசீர்வாதம்? முதல்ல போய் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் போய் உக்காந்தான். அந்த உட்காந்ததுனால அங்கே இடறி விழுந்தான். இடறி விழுந்ததுக்கப்புறம் அடுத்தது யார் அந்த சிங்காசனத்தில் போய் உட்கார வேண்டியது? யாருக்காவது தெரியுமா? தேவனுடைய வலது பக்க சிங்காசனத்தில் லூசிபர் போய் உட்காந்தானே இடறி விழுந்துட்டான். அப்போ அந்த சிங்காசனத்தில் யார் உட்கார வேண்டிய ஆள்? பரிசுத்தவான்கள். அப்படின்னா மனவாட்டி சபை. அப்போ ஸ்திரீ மனவாட்டி சபை தான் அங்கே போய் உட்கார வேண்டிய ஆள். உடனே என்ன பண்ணலாம்? உடனே அவங்கள தள்ளி விட்டுடலாம். அதனால தான் இந்த இடறி விழுந்தவர்கள் சபையை இடறி விழ செய்து கொண்டிருக்கிறபடினால் இதுவரைக்கும் மனவாட்டி சபையினுடைய அடையாளம் வெளிப்படவில்லை. சரி, மனவாட்டி சபை இடறி விழுந்தாச்சு, அதுக்கடுத்தது முக்கியமான ஆள் யார் இந்த மனவாட்டி சபையில்? மனவாட்டி சபை 144,000 பேர், கரெக்டு. கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலை. மனவாட்டி சபை சரீர அவயவங்கள், தலை வந்து கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொன்னால் நீதிமான், முதல் நீதிமான். அப்போ முதல் நீதிமான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதாம். இந்த மனவாட்டி சபை என்ன பண்ணுது? அதுக்கு அடுத்தது நானும் இடையில் விழுந்தாச்சு, அந்த இடத்துக்கு போய் உட்கார வேண்டிய ஆள் யார்? முதலாக போக வேண்டிய ஆள் ஆதாம் அல்லது நீதிமான். அந்த நீதிமானையே இடறி விழ வச்சாச்சுன்னா இப்போ நீதிமானுடைய அடையாளமும் வெளிப்படாமல் இப்போ 3 இடறி விழுந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த தொடர்ச்சியான இந்த சம்பவம், ஒரு ஆளை தள்ளி வர்றான், அந்த ஆளை அடுத்த ஆளை தள்ளி வர்றான், அதுக்கு அடுத்த ஆள் இன்னொரு ஆளை தள்ளி வர்றான். இப்படி மாறி மாறி இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த முதல் இடறி விழுந்த ஆள் யாருங்கிறது தெரியாதனால அவங்ககிட்ட போய் ரெண்டாவது இருக்கிறவன் மாட்டிக்கிறான், மணவாட்டி சபை மாட்டிக்குது. மணவாட்டி சபையில் முக்கியமான ஆள் யாருங்கிறது தெரியாதனால இந்த நீதிமான்களாகிய, கிறிஸ்துவை போல இருக்கிற நீதிமான்களாகி இருக்கிற இவர்கள் வந்து இந்த மணவாட்டி சபைக்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. ஒருத்தர் ரசிக்கப்பட்டு ஆண்டவர்களை வந்தாச்சுன்னா சபைக்கு தான் போகிறாங்க இல்லைங்களா. சபைக்கு போகும்போது அங்கே நீதிமானா உருவாக்குறது இல்லை, நானே இடறி விழுந்தாச்சு, அதனால் நீயும் எங்களை மாதிரி இடறி விழு. சோத்திரம். அதுக்கடுத்து ஆண்டவர் சர்பத்துக்கு கொடுத்த சாபத்தில், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய். என்ன அர்த்தமாக இருக்கும்? பாம்பு வந்து மண்ணா திங்குது இன்னைக்கு, யாராவது பார்த்துருக்கீங்களா மண்ணு திங்கிறது? ஆமாம், நல்ல நான் வெஜிடேரியன், சூப்பராக சாப்பிடும், மண்ணு திங்காது, கறி தான் சாப்பிடும். இங்கே வண்ண தின்மான்னு சொல்லியிருக்குது. அப்போ வந்து எழுத்தின்படி உண்டான அர்த்தம் அல்ல, இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்குது. நீ வயிற்றினாலே நகர்ந்து, பாம்பு வயிற்றுல போகுது கரெக்டு, ஆனால் சாப்பாடு தான் வேறையாக போச்சு. அப்போ வந்து இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்குது. இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா இவன் தான் முதல்ல இடறி விழுந்தவன். சோத்திரம். வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய். யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லலாம். சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா எல்லாம் வந்து ஆண்டவருடைய காரியங்களாம் வளர்ந்து இப்போ நம்ம ஆண்டவருடைய இங்கே சபைக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் தாண்டவங்களாம் இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு சீக்கிரம் எங்கேயாவது கொண்டு போக போகிறாருன்னு எனக்கு தெரியுது. இந்த வருஷத்தில் போன வருஷமே நான் சொல்லிட்டேன், புதிய வருஷம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், என்னுடைய காத்திருப்புடைய நாட்கள் முடிந்து விட்டது, நான் வந்து இந்த ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய வேலைகளை வேகமாக முடிச்சிட்ருக்கிறேன், முடிச்சு போச்சு முக்கால்வாசி வேலை, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. என்னுடைய புஸ்தகம் வெளியில் போகும்போது நான் எங்கே இருக்கிறேங்கிறத விடாமல் என்னையுமா வந்து ஜனங்கள்லாம் தள்ளி கொண்டு போயிடுவாங்க என்னுடைய நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு. சோத்திரம். அப்போ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அதனால் இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் அர்த்தம் சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் கண்டுபிடிக்கணும். ஆ கரெக்டு, பாருங்க, சாப்பாட்டுக்கு வேண்டிதான் பிழைக்கிறது. ஊரில் வசனங்கள் நிறையா இருக்குது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் வந்து எப்படி ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னு. ஆ சாப்பாட்டுக்கு தான், வயிற்றுனால நடந்து. ரோமர் 16:17-18 வார்த்தைகளை வாசிப்போம்.
இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிறுக்கென்று ஊழியம் செய்து
எப்படி ஆவிக்குரிய அர்த்தத்தை எப்படி கலந்து எழுதுறாரு பாருங்க. ஆமா, கரெக்டா சொல்லிட்டாரு அவரு. பவுல் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு கரெக்டா இருக்குது, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு இது கூட மாறாம வயிற்றினாலே நகர்ந்து வயிற்றுக்காக ஊழியம் செய்து மற்றவர்களை இடறச் செய்து, அது நயவஞ்சகமான காரியங்கள்னால இடறச் செய்கிறது. இப்படி ஆக இன்றைக்கு இது யார் அப்படின்னு கேட்டால், யார் வந்து பதவியில் இருந்து பதவி கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்து இடறி விழுந்தாங்களோ அவங்க மற்றவங்களை இடறி விழ செய்வாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுக்காக ஊழியம் செய்து நயவஞ்சகமான காரியங்களை செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தில் பதவி ஆசை பிடிச்சவங்க. பிலிப்பியர் 3:18-19
இப்பொழுது பண்டையரோடும் சொல்கிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இறைச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள்.
பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், அதான் அதனுடைய அர்த்தம். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பதவி ஆசைகளுக்காக போராடி தோற்று போன ஆட்கள். ஊழியத்தில் வந்தாச்சுன்னா உடனே பெரிய ஆளாயிடணும். ஊழியத்தில் வரும்போது சாதாரணமாக ஊழியம் யார் நல்லா செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஊழியத்திற்காக ஆசைப்பட்டு கிராமத்திலேருந்து பட்டணத்துக்கு வந்து அங்கே ஊழிய காரியங்களை தெரியணுன்ட்டு போய் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷமெல்லாம் அந்த சர்ச்சை கூட்டி பாய் போட்டு ட்ரம்மு இதெல்லாம் எடுத்து வச்சு அங்கே உட்காந்து பிரசங்க கேட்டு இப்படி வளர்ந்தவங்க தான் ஊழியத்தில் பெரிய ஆளாக மாறுறது. இதை விட்டு போட்டு படித்தாச்சு எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சாச்சு உடனே நம்ம ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறோன்னா ஊழியம் எப்படி ஆரம்பிப்பான்னு கேட்டிங்கன்னா, எந்த சபையிலிருந்து ஊழியத்துக்கு படிக்கிறதுக்கு போனாங்களோ அந்த சபையில் வந்து இந்த பாஸ்ட் பேசுகிறதெல்லாம் சரி கிடையாது, நான் படிக்கும்போது வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அதனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில் இருக்கிற ஜனங்களை பிரித்து கொண்டு போய் 10வதுக்கு கூட அவங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களை கொண்டு போய் சபை ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பேசுறது, ஒரு அனுபவம் இல்லை, படிப்புக்கு சர்டிஃபிகேட்டு தான் இருக்குது, அதனால் அது இல்லை இது அவங்க செய்கிற மாதிரி இல்லைன்ட்டு எந்த சபையிலேருந்து பிரித்து வந்தாங்களோ அந்த சபையை குற்றம் சொல்லியே வந்து ஒரு புதிய விதமான காரியத்தை ஆரம்பிப்பாங்க. அப்போது இவங்க வந்து வயிற்று பிழைப்புக்காக ஒரு தொழிலுக்காக தான் அந்த வேலையை செய்கிறாங்களே ஒழிய தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் இல்லை. தேவனால் அழைக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் உட்காந்து 2-3 வருஷம் உட்காந்து பிரசங்கம் கேட்டு கேட்டு வர ஜனங்களுக்கு பேசி பேசி அப்புறம்தான் பிரசங்கம் பண்ணுறதுக்கே நிற்பாங்க. அதை விட்டு போட்ட உடனே பாஸ்டாங்கன்னு சொன்னால் இவனே பாதி வைத்தியா, அப்போ அரை வைத்தியம் 1000 பேத்தை கொண்டு வந்தால் அரை வைத்தியங்கிற மாதிரி உடனே எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு போன உடனே உடனே கிளினிக் வச்சுருவாங்க. அத்தனை பேர் சாவாங்கன்னு பாருங்கள். சோத்திரம். தீத்து 1:9-16 தீத்து 1:9-16 சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டவங்கிறது தான், எந்த நற்கரையும் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள். அப்போ வயிறு தான் ஊழியக்காரனை பார்த்தாச்சுன்னா தேர்ந்து முதல்ல நல்ல ஆள் நல்ல வெயிட்டாக இருப்பான் ஆள், வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி இல்லாமல் எங்கேயும் நகர முடியாது, சைக்கிளெல்லாம் ஓட்டவே மாட்டார், நடந்தும் போக மாட்டார், எங்கே போனாலும் ஆட்டோ வேணும் இல்லை கார் வேணும் இல்லை கால் டாக்ஸி கூப்பிடு, அங்கே ஜாப் பண்ணுறக்கு போனவன் உடனே கால் டாக்ஸி கூப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்களாகவே எல்லா பெருமையும் உண்டாக்கி வயிற்றுக்காக மட்டும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறதும் இல்லாமல் இவங்களை பார்க்குறவங்களும் இதே மாதிரி பழகி ஊழியத்தில் எல்லாம் கெட்டு
போகிறான்.
ஆ சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி வந்தால் உடனே பாருங்கள் நிறைய கூட்டம் சேர்த்துடும். அப்படி இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நடக்குது, நடக்கிறதுனால அப்படி ஓடி 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 இன்னைக்கு மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சட்டையை மட்டும் போட்டால் போதும், பைபிள் ஒன்று எடுத்துகிட்டு பஸ் ஏறி போயிட்டால் போதும், எங்கேயோ ஒரு பக்கம் சாப்பாடு நடக்கும். அப்படி இல்லைன்னா சிபிஎம் சர்ச்சுக்குள்ளே போயாச்சுன்னா உட்காருங்க பிரதர் சாப்பிடுங்கன்னு உட்கார வச்சுருவாங்க, எங்கேயும் அலையவே வேண்டாம். ஏசையா 56:9-12, ஏசையா 56:9-12.
வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே, பட்சிக்க வாருங்கள். அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாயகள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பெரிய திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், கருத்தில் இல்லாத மெய்ப்ப, அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள்.
பாருங்க, இங்க ஆண்டவர் சகல காட்டு முருகங்களே ஓடி வாங்கன்னு சொல்றாரு. உங்களை எல்லாத்திலையும் விட மோசமான ஒரு ஆள் இருக்கிறான், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவான், சிந்திக்கவே மாட்டான், மேடல் ஏறி பிரசங்கம் பண்ணச்சோன்னா அவன் பாட்டுக்கு என்னங்கிறது தெரியாது, குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள், என்ன பேசுறது என்ன செய்யறதுங்கிறது தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க, 3 மீட்டிங் வச்சிருக்கிறான், இன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு வந்ததை விட நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால எல்லாரும் பக்கத்துல இருந்து யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும்பாங்க. 3 மீட்டிங் வைக்கிறாங்க பேசுற பேச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆகும்போது நாளைக்கு வந்து கடைசி நாள், ரொம்ப விசேஷமான காரியமெல்லாம் இருக்கும், அற்புத அடையாளத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் எல்லாரும் அக்கம் பக்கம் இருக்கவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்னைய விட நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க யார், சகல காட்டு மிருகங்கள்லையும் ரொம்ப மோசமான ஆட்கள், ஊமையான நாய்கள் தான், எதை தெளிவாக பேச தெரியாதவங்க, நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பாடு பாருங்க நல்லா பிரச்சனை இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பழுகி பெருகி பூமி நிரப்புங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால புசித்து குடித்து ஆமாம் ஓல வளருவீங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் ஆண்டவருக்கு நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ வசனம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வசனம்லாம் எடுத்து எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. அப்படி போய் போய் கடைசியில் ஐயா சுகர் வரும் ப்ரெஷர் வரும் பார்த்துங்க அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுப்பார், ஆண்டவர்னால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் 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 பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கையை வெட்ட வேண்டியது வரும், காலை வெட்ட வேண்டியது வரும். அப்படியாக இருந்து வியாதிக்கு சரீரத்தை கட்டுப்பாடு பண்ணாமல் போய் வீணாக போய் பிரச்சனைகளை மாட்டி அவங்களே தங்களை அழைச்சி கொள்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் மற்றவங்க இடர செய்கிறவங்க, வயிற்றுக்காக பிழைத்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு இவங்களும் போகிறதில்ல, போகிறவங்களையும் விடுறதில்ல. மற்ற 23:1-2 வாசிப்போம். மற்ற 23:1-2 போதும், அவர்கள் செய்கிறத பார்த்துட்டு நீ காப்பி அடிக்காதீங்கன்னு இருக்காரு. ஆனால் சொல்கிறது என்னமோ பைபிளில் இருக்கிற வசனத்தெல்லாம் சொல்கிறது கேளுங்க, அவங்க செய்கிறபடி நீங்கள் செய்யாதுங்க. ஏன்னா அவன் இடறி விழுந்தவன் அவன் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்கே சிங்காசனம் எங்கே வேணும், பெரிய இடத்துல சிங்காசனம் வேணும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்திலே பதவி ஆசைகளுக்காக போட்டியிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் தாங்களும் இடறி விழுந்து சபையில் இருக்கிற மற்றவர்களையும் இடரவிழ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், வெளிப்படுத்தல் 12:3-4, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன்.
அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்பம் இருந்தது. அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வருசர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது.
போதும். இங்க பாத்தீங்கன்னா உனக்கும் ஸ்திரீக்குன்னு சொன்னா வலு சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா சாத்தானுக்கும் ஸ்திரீன்னு அர்த்தம் சொல்லலாம். சபைன்னா மனவாட்டி சபைக்கும், சாத்தானுக்கும் மனவாட்டி சபைக்கும் நேரடியான போட்டி இங்க ஆதியாகமத்தில் தொடங்கிறது வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் போய் முடியுது பாருங்க. அப்படின்னா ஆதியாகமத்தில் இருக்கிற இந்த சம்பவமும் வெளிப்படுத்தல் இருக்கிற புஸ்தகமும் ரெண்டையும் சேர்த்தணும்னா ரொம்ப ஈஸியாக எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அப்படியாக பதவி ஆசையில் இருந்து இடறி விழுந்தவர்களுக்கும் யாருக்கு இன்னொருத்தருக்கு யாருன்னா மனவாட்டி சபைக்கும் நேரடியான போட்டி. ஏன்னா அந்த மனவாட்டி சபை பதவியா தேவனுடைய பதவிகளுக்காக ஆண்டவர் வந்து தீர்மானித்து வைத்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் காலத்துக்கு முன்னே சுயமாகவே இவர்களாகவே அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பதவிகளை எடுக்க ஆசைப்படுகிறவர்கள் இந்த வயதுக்காக ஊழியம் செய்கிறவங்க. அப்போ இவங்களுக்கு மெயின் எதிரி யாரு? பதவி ஆசைகளுக்கு போட்டியிட்டு இடறி விழுந்தவர்களுக்கு முக்கியமான எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா மனவாட்டி சபை. அப்படின்னா சபையில் வந்து சரியானபடி தேவனுடைய அறிவை கொடுக்காம இவங்க இடறி விழுந்த மாதிரி மற்றவங்களும் இடறி விழுந்து கொண்டே இருக்கணும். என்றைக்குமே இந்த மனவாட்டி சபை அதனுடைய உண்மையான நிலையை அல்லது அதனுடைய உண்மையான பிரமாணத்தை அல்லது அதனுடைய உண்மையான குணாதிசயங்களை இந்த மனவாட்டி சபை என்றைக்கும் தெரியவே கூடாது. அப்படித்தான் அந்த மனவாட்டி சபையினுடைய அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சரித்திரத்தில் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், ஆதாம் இழந்து போனதை மீட்டு கொடுத்துட்டு திருப்பி போயிட்டார். ஆனாலும் வந்து மனவாட்டி சபையினுடைய அடையாளம் வந்து வெளிப்பட மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பதவிகளுக்கு ஆசைகளுக்காக போட்டியிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் இந்த மனவாட்டி சபையை ஒவ்வொரு நாளும் இடறி விழ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் மனவாட்டி சபையினுடைய குணாதிசயங்கள் இன்றைக்கு வெளிப்பட இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்படின்னா சாத்தானுடைய வித்துக்கும் மனவாட்டி சபையினுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ சர்ப்பத்தின் வித்துன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா யாராக இருக்கும் சர்ப்பத்தின் வித்து? சாத்தானுடைய வித்து யாரு? பதவி ஆசைகளுக்காக போட்டியிட்டு இடறி விழுந்தவர்கள் தான் இந்த சாத்தானுடைய சந்ததி. சாத்தானுடைய சந்ததினா அப்படின்னா லூசிபர் தூதன் இடறி விழுந்தான். அதே மாதிரி அவனுடைய சந்ததின்னு சொன்னால் எழுத்தின்படி பார்க்கும்போது அந்த தூதர்களாக தான் நிறைய பேர் இருக்கணும். ஆனால் இங்கே ஆவிக்குரிய தூதர்கள், எப்படி தூதர்கள்? தேவனுடைய ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள், தேவ ஊழியர்கள். இவங்க எல்லாம் என்னன்னா பதவி ஆசைகளுக்காக போட்டியிட்டு இடறி விழுந்தவங்க. இவங்க தான் சாத்தானின் வித்து. மனவாட்டி சபையின் வித்துன்னா யாரு? மனவாட்டி சபையில் இருக்கிற மனவாட்டி சபையின் மூலம் வெளிப்படுகிற ஜனங்கள் அப்படின்னா 144,000 பேர் அல்லது 144,000 வரிசையில் வருகிற ஆட்கள் அப்படின்னா மனவாட்டி சபையினுடைய வித்துன்னு சொன்ன இன்னொரு வகையில் யாரை சொல்லலாம்னா கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறவர்கள். அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பகை ஆண்டவர் உண்டாக்குறாரு. வெளிப்படுத்தல் 12:5.
சகல ஜாதிகளையும் இருப்பு போலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் மனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது.
போதும். இப்போ ஆண்டவர் வந்து ஸ்திரீயை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்படின்னா மனவாட்டி சபையை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அந்த மனவாட்டி சபை பெற்றெடுத்த ஆண் பிள்ளை அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறார் நீதிமான்கள். இவர்களுக்கும் பதவி ஆசைக்காக போட்டிட்டு இடறி விழுந்தாங்க பார்த்தீங்களா சாத்தானின் சந்ததி. இவங்களுக்கு இன்னைக்கு நேரடியான போட்டி. இந்த போட்டி எங்கே நடக்குது தெரியுங்களா யாருக்காவது? இல்லை, இங்கே தான் எல்லாம் கீழே விழுந்தாச்சா. மத்திய ஆகத்தில் இந்த மனவாட்டி சபையினுடைய சந்ததி பூமியில் தான் இருக்குது, சாத்தானுடைய சந்ததி போட்டிக்கிட்டு இடைஞ்சி வளர்ந்தவன் கீழே தான் இருக்கிறான், ஒருத்தனை மேலே போக முடியல, அதை எப்படி மத்திய ஆகாயத்தில் போக முடியும்? சோத்திரம், மத்திய ஆகாயத்தில் கல்யாண விருந்து நடக்காது, யுத்தமும் நடக்காது, எல்லாம் இங்கேயே பூமியிலே நடக்கும். ஆமாம், சபையெல்லாம் நடக்குது இப்போ. அப்போது இன்றைக்கு பதவி ஆசைகளுக்காக போட்டியிட்டு இடறி விழுந்தவர்கள் அவருடைய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான சபையினுடைய காரியங்களை வெளியே கொண்டு வரக்கூடாது, மணவாட்டி சபை தான் முக்கியமான எதிரி. அப்புறம் ரெண்டாவது எதிரி யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, மணவாட்டி சபையின் மூலம் வெளிப்படுகிற ஜெயம் கொள்ளுகிற நீதிமான்கள், 144,000 வரிசையில் வர்ற ஜனங்கள், வெளிப்படுத்தல் 12:17.
அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவர்கள் அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணப்போயிற்று.
இங்க ஸ்திரீயினுடைய சந்ததிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை உடையவர்கள். அப்படின்னா 144,000 வரிசையில் வருகிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை உடையவர்கள். அப்போ இவங்களுக்கு எங்க யுத்தம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில ஊழியத்துல நேரடியா நடக்குது. பதவி ஆசைகளுக்காக இடறி விழுந்தவர்களும் சிறியனுடைய சந்ததி ஆகிய ஜெயங்கொள்ளுகிற நீதிமான்களுக்கும் நேரடியான யுத்தம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த யுத்தம் முப்பணமா நடக்கிற இடம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவ காலம் இப்போ நடந்துட்டு இருக்குது, மறைமுகமா நடக்குது. பதவி ஆசைக்கு இடறி விழுந்தவனை முதல்ல யார் அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த மணவாட்டி சபையில் காத்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மணவாட்டி சபையினுடைய காரியங்கள் என்னங்கிறத காத்திருக்கிறவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தெரியும். இப்போ வந்து சபைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சண்டை நடக்குது, இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாளாகும்போது ரொம்ப பிரபலமாக அது எல்லாத்துக்குமே தெரியும். வெளிப்படுத்தல் 13:4-10. போதும், யுத்தம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 வருஷம் நடக்குது, 42 மாதம் நடக்குது. ஸ்திரீயினுடைய சந்ததிக்கும் சாத்தானுடைய சந்ததிக்கும் யுத்தம் உபத்திரவ காலத்தில் 42 மாதம் நடக்குது. அப்போ சாத்தானுடைய சந்ததி என்ன பண்ணுவான், பின்னால் வர காரியத்தில் அதை நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி தாக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பின்னால் பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி ரெண்டு சந்ததி, சாத்தானுடைய சந்ததின்னு சொன்னால் பரலோகத்தினுடைய அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழிய அழைப்பிலே பதவி ஆசைகளுக்காக போட்டியிட்டு இடறி விழுந்தவர்களுக்கும், மணவாட்டி சபையில் வெளிப்படுகிற 144,000 வரிசையில் வருகிறவர்களுக்கும் நேரடியான யுத்தம் இப்போ நடந்துட்டுருக்குது. உபத்திரவ காலத்தில் எல்லாருக்கும் வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி பிரபலமாக அது இருக்கும். அப்புறம் யுத்தத்தில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா மணவாட்டி சபையிலுள்ள ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சாத்தானுடைய தலையை நசுக்குவாங்க. சாத்தான் என்ன பண்ணுவான், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய குதிங்காலை தான் நசுக்க முடியும். இப்போ ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் பாருங்க, ஒருத்தன் தலையை நசுக்கிறான், ஒருத்தன் வந்து குதிங்காலை தான் நசுக்கிறான். அப்போ சாத்தான் வந்து நசுக்கிறது அல்லது சாத்தானுடைய சந்ததிகள் நசுக்கிறது குதிங்காலை தான். ஆனால் மணவாட்டி சபையில் வெளிப்பட்ட அல்லது மணவாட்டி சபையினுடைய சந்ததியாக இருக்கிற ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சாத்தானை எங்கே நெசுக்கிறாங்க? தலையில் நெசுக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வர, இயேசு கிறிஸ்து வந்து சாத்தான் அன்னைக்கே தலையில் நசுக்கிட்டாரா இல்லையா சொல்லுங்கள் பாப்போம். இல்லை, எப்படி என்ன காரணம்? இன்றைக்கும் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டான். அப்போ என்னென்னா இன்னும் நசுக்கலை. ஒன்று குருந்தியர் 15 இல்லை, அது உபத்திரவு காலத்தில் நடக்கிற சம்பவம், ஜெயம் கொண்டார்கள் அன்னைக்கு. ஆனால் இப்போ நம்ம 2000 முன்னால் இருக்கிற காரியத்தை பார்க்குறோம். 1 Corinthians 15:20-28.
வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழ்படி கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகையை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரே, ஆகியும் சகலமும் அவருக்கு கீழ்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது.
இல்ல, அது இன்னொரு தடவை அதுல தடுமாறுறமே.
சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரே, ஆகியும் சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது.
அப்போ 2000 முன்னால சாத்தான வந்து தலைய நசுக்கல. அதுக்கு அடுத்தது வாசிப்போம்.
என்ன
பண்றாரு? கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்காரு. அப்ப 2000 முன்னால சாத்தான தலையில நசுக்கல. அப்ப அப்போஸ்தலன் பவுல் வந்து இங்க வந்து அந்த காரியத்தை தெளிவா சொல்லி இருக்காரு. காரணம் என்னன்னா, கிறிஸ்து இன்னும் காத்துட்டு இருக்காரு. எதுக்காக காத்துட்டு இருக்காருன்னா, கிறிஸ்து வந்து செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனால் கிறிஸ்துவனுடைய சந்ததி செய்யும்போது தான், மணவாட்டி சந்ததி தான் வந்து இந்த சாத்தானுடைய சந்ததியை நேரடியாக ஜெயம் கொள்ளணும். அதுக்காக ஆண்டவர் அனுமதித்து அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 12:11
மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
அப்போ சாத்தானை ஜெயிக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சரீர மரணம் நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணி வந்து சாத்தானை தோற்கறி அடிக்கிறாங்க. அப்படின்னா சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், சாத்தானுடைய சந்ததி குதிங்கால தான் வந்து நசுக்கிறான். குதிங்காலை நசுக்கிறதுன்னு சொன்னால், ஊழியத்திற்கு போகும்போது ஊழியத்தில் இடைஞ்சல் பண்ணி அவருடைய சரீரத்தை தான் வந்து சேதப்படுத்த முடியும். ஆனால் இந்த 144,000 வரிசையில் வருகிற ஸ்திரீயின் சந்ததி அல்லது நீதிமான்கள் சாத்தான தலையை நசுக்கிறாங்க. எப்படி தலையை நசுக்கிறது? ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கு? இப்போ குதிங்காலன்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன், ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்தை தான் இது வந்து எதிர்த்து அதில் வந்து அவங்கள கொலை செய்வாங்க, காயப்படுத்துவாங்க. அப்போ குதிங்கால், குதிங்கால்னா ஊழியத்துக்கு போகிற அந்த அடையாளம். அதே மாதிரி சாத்தானுடைய தலையை நசுக்கிறது எப்படி? இவங்க அவங்க சாத்தானுடைய தலையை நசுக்குவாங்க. அது இல்லை, இவன் அதில் தானே போயிட்டுருக்கிறான். அதை போய் எங்கே ஒழிக்க முடியும்? இவன் இடை விழுந்ததுக்கு என்ன காரணம் முக்கியமாக இருக்குதோ அதையே இவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா இவங்க இடறி விழுந்ததற்கு எதற்காக போராடி இடறி விழுந்தாங்களோ அந்த காரியத்தை ஜெயிச்சாச்சுன்னா, அப்புறம் அவங்க வந்து எது இந்த மணவாட்டி சபையை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிருந்தாங்களோ அந்த காரியத்தை அடையும் போது அவங்களுடைய தலை நசுக்கப்பட்டுருது. அப்படின்னா பதவி ஆசைகளுக்காக போராடுகிற அந்த ஜனங்களை அவங்களுடைய பதவி ஆசைகளை வந்து நசுக்கிறது. ஏற்கனவே இடறி விழுந்துட்டான், அது எனக்கு கிடைக்காதனால அடுத்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களையும் மணவாட்டி சபையை இடற வச்சிட்டு இருக்கிறான். அதனால் மணவாட்டி சபையில் வெளிப்பட்ட அந்த சந்ததி ஸ்திரீயின் வித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பதவியாசைகளுக்காக இடறி விழுந்த இந்த ஜனங்களோடு போராடி அவங்களுடைய பதவி ஆசைகளை நசுக்கி எந்த காரியத்திற்காக அவங்க இடறி விழுந்தாங்களோ அதை இடத்த போய் இவங்க பிடிச்சிடுறது. அப்போ இங்கே என்னென்னா, சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுடைய பதவி ஆசைகள் முற்றிலுமாக நசுக்கப்பட்டது. அப்போ தலை நசுங்கியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஊழியத்தில் எதுக்காக போட்டிக்கிட்டால் என்ன ஏதுங்கிறது வெளியில் தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு தலையாக இல்லை, நம்மையே என்ன வெளியில் அடையாளம் காமிச்சிக்கிட்டு நம்ம போய் வேறு வேலை ஏதாவது பார்ப்பான்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் யுத்தம் வந்து இந்த ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற யுத்தம் உபத்திரவ காலத்தில் இப்போவும் அது நடந்துகிட்டு இருக்குது. மறைமுகமாக ஒன்று ரெண்டு இடங்களில் அந்த மணவாட்டி சபையினுடைய அடையாளம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் புரியும். அல்லது அந்த மணவாட்டி சபையினுடைய அங்கமாக ஆகாதவங்களுக்கு இந்த பதவி ஆசைகளுக்காக போட்டியிடுகிறவங்ககிட்ட இடறி விழுகிறத பற்றி தெரியாது. ஏன்னா இன்றைக்கும் இடறி விழுந்துக்கிட்டே தான் இருக்காங்க, அதனால் அது வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல.
ஆ
சொல்லுங்க.
பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது
என்றார்.
இடையில என்னதான் நடந்துச்சு, எதை ஜெயம் பண்ணாங்க?
இன்றைக்கி கே இது வந்து ஆண்டவர் உபாசம் எடுத்துகிட்டு வந்தப்போ சாத்தான் சோதிக்கிறதுக்கு வந்தான் இல்லைங்களா? அது யாருக்கு வரும்னா, யார் உபாசம் எடுத்து முடிக்கிறாங்களோ அந்த முடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சோதனைகள் வரும். ஆமாம், ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இடறி விழுகிறது வந்து எனக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் தான் எல்லாத்தையும் இடறி செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் மணவாட்டி சபையும் வெளிப்படலை, மணவாட்டியினுடைய சந்ததியும் வெளிப்படலை, எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுங்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்து வந்து தலை இல்லைனா, அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்து வந்து தலையாக உயிர் தெழுந்து ஜீவாத்மாவாக மாறினார். ஆனால் அதுக்கு முன்னால் சாத்தான் எல்லாத்தையும் இடற செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவன் சொல்கிறான், எல்லாம் எனக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் தான் எல்லாத்தையும் இடறி செய்கிற ஆள், என்னுடைய ஆலோசனையை கேட்டு எல்லாம் மணவாட்டி சபையும் இடறி விழுந்திருக்குது. மணவாட்டி சபை இன்னும் யாரும் இடறி விழ செய்யுது, மணவாட்டி சபையிலேருந்து உருவாகிற நீதிமன்றங்களையும் இடற செஞ்சிட்ருக்குது. அதனால் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய தகுதி இருக்கிற ஆள் வந்து இதுவரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால் உபாசம் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரும், வந்து இந்த மூணில் எதிரியாவது ஒன்றை மாட்டிக்குவான். அப்படின்னா உபாசம் எடுத்து முடித்து வந்தவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, அது வாசிங்க பிரதர். அந்த இது லூக்கா 4:6 வாசிங்க. ஆ லூக்கா 4 வாசிங்க. லூக்கானால உபாசம் முடிச்சதுக்கு அப்புறம்
இயேசு பரிசுத்தாவினால் எழுந்தாரா, யோவான் எழுந்து திரும்பி ஆவியானவராலே வானத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாதிருந்தால் அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று.
அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார்.
போதும், முதல்ல உபாசம் முடிச்ச உடனே 40 நாள் உபாசம் எடுத்து முடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி, 3 நாள் உபாசம் எடுத்து முடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஆண்டவர் கிருபையில் 40 நாள் உபாசம் எடுத்த ஆளுகளை நான் அநேகம் பேரை பார்த்துருக்கிறேன். நானும் அவங்க கூட 40 நாள் உபாசம் நானும் எடுத்து முடிச்சிருக்கிறேன். அது எப்படி எப்படி இடறி விழுவாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கல் அப்பமாக்குறதுனா அப்போன்னா தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா, கல்லுன்னா என்ன இருக்கும், கல் அப்பமாக்குறதுன்னு எப்படி மாற்றலாம் அப்படின்னா, யாருக்குமே புரியாத ஒரு வசனத்தை, ஆமாம் ரொம்ப புரியாமல் இருக்கிற காரியத்தை அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணி இதனுடைய அர்த்தம் இதுதான் சொல்கிறது. என்னதுனாலன்னா, நான் உபாசம் எடுக்கும்போது எனக்கு வெளிப்பாடு கிடச்சிது, அதனால் அந்த வெளிப்பாட்டில் இந்த கடினமான வார்த்தையை இதுவரைக்கும் யாருமே இதை குறித்து பேசலை, அதனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தினால இதனுடைய பொருள் இதுதான் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி வியாக்கியானம் பண்ணி சொல்லிடுறது. கல்லப்பம் ஆயிடுச்சு. ஆ, அதுக்கடுத்தது
அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாக முடி சொல்லும் என்றால், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
சரி, அதுக்கு
பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான்.
அப்படின்னா சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தாச்சுன்னா அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும். சாத்தானுடைய ஆலோசனை என்ன என்ன ஆலோசனை கேட்டீங்கன்னா, ஏவாளை இடற செய்வதற்கு என்ன ஆலோசனை சொன்னானோ அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தாச்சுன்னா பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் அவனுக்கு. அப்படின்னா இங்கே நம்ம வாசம் பார்த்தீங்களா, வயிற்றினால நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், அந்த ஆசீர்வாதம் நான் உனக்கு தரேன், ஏன்னா ஆண்டவர் அது எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புஸ்தினா போதும், அதனால நீ வந்து உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவர்களை போல மாறிடலாம். அப்படின்னா நன்மை தீமை அறிகிறதுனால வெளிப்படுகிற கிரியைகளை நீ செய்தா போதும், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், அப்போ நீ வந்து தேவர்களை போல மாறிடுவ. அப்படின்னா ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன் நன்மை தீமையை பகுத்தறிஞ்சு அதில் வெளிப்படுற கிரியைகளை செய்கிறதுனால அவனுடைய ஆத்மா சந்தோஷம் கிடைக்கும். தீமையான கிரியிலிருந்து நல்ல கிரியிறதுக்கு வளர்றதற்கு அவனுக்குள்ள வந்து ஒரு இருதயத்தில் ஒரு வெளிச்சம் வந்து அவனுக்கு கிடைக்கும். அப்போ உடனே அவன் தேவர்களாக மாறிடுறான். அப்படின்னா பாவியை மணந்திருப்புகிற தேவனுடைய அந்த வார்த்தையை நீ கேட்டு அந்த பாவிகளுக்கு நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினா போதும், அதுதான் வந்து நல்ல காரியம். அதை விட்டு போட்டு தேவன் கொடுத்த நீதியின் பிரமாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீதியின் பிரமாணத்துக்கு நீ போகாத, மனுஷ நீதியை மட்டும் நீ செஞ்சுட்டே போ. அப்படின்னா உலக மதங்கள் எல்லாமே மனுஷ நீதியை தான் அறிவிக்குது. இன்றைக்கு சபையிலையும் மனுஷ நீதியை தான் நீ சொல்லிட்டு வர்றாங்க. தேவனுடைய நீதி இன்றைக்கி சபையில் இல்லை, பிரசங்கம் பண்ணுறதில்ல. எல்லா சபையிலும் பார்த்தீங்கன்னா பத்து கட்டளை பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க. மனம் திரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்காரனும் மனம் திரும்புகிற வேலையை தான் செய்கிறான், மற்ற மதங்களையும் மனம் திரும்புறதுக்கு உண்டான காரியங்களை தான் செய்கிறாங்க. கிறிஸ்தவ மதமும் திருடாதே, பொய் சொல்லாதே, குடிகாரனாக இருக்காதே, பாவம் செய்யாத மனம் திரும்பம் தான் சொல்லுது. இதுதான் சாத்தானுடைய உபதேசம். அப்போ இதுக்கு கீழ்ப்பணிஞ்சாச்சுன்னா நிறையா பூமிக்குரிய ஆசீர்வாதம் வரும். அதுக்கடுத்தது வாசிப்போம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாகும் ஒரு சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
போதும். அப்படின்னா எருசலேமுக்கு போயிடுவாங்க. தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற பகுதிக்கு போய் தேவாலயத்தினுடைய உயர்ந்த பகுதி, அப்படின்னா தேவனை அறிந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற உயர்ந்த பதவி, அந்த பதவிக்கு போட்டிக்கிட்டு நீ மேலே போயிட்டேன்னு வை, அங்கே போய் இருந்து நீ என்ன காரியம் பண்ணாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா ஆண்டவர் தான் அதை கொடுத்துருக்காரு உனக்கு. நானும் ஒரு நாள் இப்படி தான் வந்து நேராக பெரிய இடத்துக்கு ஏறும்னு சொல்லி ஏறி தான் வலிக்கு விழுந்தேன். இப்போ நீ அதுக்கு தான் போட்டி போட்டுட்ருக்குற, அதனால நீ என்ன பண்ணு, நேராக உயர்ந்த பதவிக்கு போட்டிடு. எல்லாம் அதே கேஸ்
தான்,
எல்லாம் அதே கேஸ் தான். சிஎஸ்ஐ சர்ச்சில் இன்னைக்கு பாருங்கள் நடக்கிற சண்டை, எலெக்ஷனில் ஓட்டு போகிறதுல என்ன பிரச்சனை, கட்சிக்காரன் தோத்து போயிடுவான், அந்த மாதிரி நடக்கும். ஆமாம், யாராவது சிஎஸ்ஐ சர்ச்சில் எலெக்ஷன் நடக்கும்போது உள்ளே போயிருக்கீங்களா? அன்றைக்கு போனீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சு பக்கம் ஒரு நாளும் நீங்கள் தலை வச்சு படுக்க மாட்டீங்க. ஆமாம், அதே மாதிரி மற்ற சபையிலையும் எலெக்ஷன் நடக்கும், ஐபிசியில் நடக்கும், எல்லா சபைகளையும் நடக்கும். அந்த எலெக்ஷன் நடக்கிற டைமுக்கு ஏதாவது ஒரு விசுவாசி அந்த சபைக்குள்ளே போயிட்டான், அவ்வளவுதான். அது என்ன சின்ன சண்டை, அங்கே போனால் பதவியாச சண்டை, பயங்கரமான
சண்டை.
சோத்திரம். அப்போ அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, உபாசம் படுத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு அதனால் பிழைப்பான், நம்ம பிழைச்சிக்கிட்டே இருக்கலாம். சோத்திரம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அதுக்கடுத்து யாருக்கு தண்டனைனா, இப்போ சர்ப்பத்துக்கு தண்டனை முடிச்சு போச்சு, அடுத்ததுக்கு ஸ்திரீக்கு தண்டனை. ஆதியாகமம் 3:16. நீ கர்ப்பவதி ஆயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஆனா வேதனையோடு பிள்ளை படுறது சாதாரணமா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கர்ப்பவதியா இருக்கும் போது வேதனை ஆகும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குமா? ஒரு வாரத்துக்கு ஒரு வழி, ரெண்டாவது வாரத்துக்கு ரெண்டாவது வழி அப்படின்னு முழுவதும் ஆஸ்பத்திரியாக தான் கிடக்கணும். அப்போ வந்து எழுத்தின்படி சொன்னது அல்ல, ஆனால் எழுத்தின்படி ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். அப்போ இதில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இங்கே என்னாச்சுன்னா கர்ப்பவதி ஆயிட்டானா போதும், அவ்வளோதான். அன்னையிலேருந்து வேதனை ஆரம்பிச்சிடும். அப்படின்னா ஆத்துமாக்களுக்காக கர்ப்பவேதனை படுறதுக்கு தொடங்கிட்டாங்கன்னு வைங்களேன். கலாத்தியர் 4:19.
என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் வரும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன்.
இல்ல, கிறிஸ்து உங்களிடத்தில் பாருங்க எப்படி பிரச்சனை, இங்கதான் பிரச்சனையே நடக்குது. இங்க போதும். இப்போ கிறிஸ்து ஒரு மனுஷன்ல உருவாகணும், அதுக்காக கர்ப்ப வேதனை படுறார் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ ஒரு ஆளை வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர்றதற்கு வேண்டி இருதயத்தில் வேதனைப்பட்டு அவங்களுக்கு இவன் என்னைக்கு திருந்துவான், என்னைக்கு சபைக்கு வருவான், என்னைக்கு ரட்சிக்கப்படுவான், என்னைக்கு ஞானஸ்தானம் எடுப்பான், என்னைக்கு ஊழியக்காரனாக மாறுவான், ஊழியக்காரனாக மாறி என்னைக்கு நம்மளையெல்லாம் காப்பாற்றுவான் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு கர்ப்ப வேதனை பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற கர்ப்ப வேதனை. அப்போ வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். அப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தம் வெளிப்படுத்தல் 12:1-2. போதும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்திரீ வந்து கர்ப்பவேதனை அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா மணவாட்டி சபை ஆத்மாக்களை பிரசவிப்பதற்காக கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறா. அப்படின்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் தான் மணவாட்டி சபையினுடைய அடையாளம் வெளிப்பட்டு அதில் ஆண் பிள்ளை அப்படின்னா ஆண் பிள்ளைன்னு சொன்னால் ஜெயம் கொள்ளுகிற நீதிமான்கள் அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 144,000 பேர். ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தால் சொல்லுங்கப்பா, பார்த்த யாருக்கு சொல்ல முடியும்? இல்லை, அப்புறம் கீழே சந்திரன் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? அப்போ நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுமே. எல்லா அர்த்தமும் ஒன்றா ஒத்து வரும் எல்லாத்துக்கும், இல்லைங்களா பிரதர்? சூரியனுக்கு ஒரு அர்த்தம், சந்திரனுக்கு ஒரு அர்த்தம், நட்சத்திரத்துக்கு ஒரு அர்த்தம்னா இந்த மூணு அர்த்தம் சொன்னாலும் மூணு வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட அர்த்தம்னா நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லுங்க பாப்பா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்னவா இருக்கும்? சோத்ரா சொல்லுங்க பாப்பா, யாருக்கு யாருக்கு சொல்ல முடியல? சூரியன் சொன்னால் பழைய ஏற்பாடு, தேவனுடைய காரியங்களை பழைய ஏற்பாட்டில் பார்க்கவே கூடாது. ஆசிரியப் பெட்டியை போய் ஆனால் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு உள்ளே போகிறது, பெட்டியை திறந்து பார்க்கறது, அந்த மாதிரி காரியங்களை செஞ்சால் உடனே மரணம். அப்போ பழைய ஏற்பாடுனா சூரியன், சந்திரன் சொன்னால் என்னவாக இருக்கும், புதிய ஏற்பாடு. ஆண்டவருடைய காரியங்களை கண்ணால் கண்டு தொட்டு உணர்ந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய எல்லா காரியங்களையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அப்போ சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் பட்டு நம்மளுக்கு என்னவாக கிடைக்குது, அது சூரியனுடைய வெளிச்சமாக தான் கிடைக்குது. அப்போ தேவன்கிட்டருந்து வர்ற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்து நம்மளுக்கு என்ன தெளிவாக பார்க்குற மாதிரி அது ஆண்டவர் நம்மளுக்கு மாற்றி கொடுக்குறாரு. சரி, இப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, ஆ புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆ 12 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அப்புறம் 12
கோத்திர பிதாக்கள் இங்கே வந்து பரிசுத்தவான்கள்.
இல்லை, புதிய ஏற்பாட்டு 12 பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு 12 பரிசுத்தவான்கள். அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பில் இருக்கிற சபை, மணவாட்டி சபை, அந்த சபை இப்போ 144,000 பேரை வெளியே கொண்டு வர்றதுக்காக வருத்தப்பட்டு அலறுது இருக்குது. அப்படின்னா இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சபை வந்து இடறி இடையில விழுந்துட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில ஒரு சபை 144,000 வரிசையில் வர்ற ஜெயம் கொள்ளுகிற ஆளுகளை உருவாக்கணும்னு சொல்லி கர்ப்பவேதனை அடைஞ்சிட்டு இருக்குது. இது எந்த சபை கர்ப்பவேதனை அடைஞ்சிட்டு இருக்கு, யாருக்கா தெரியுமா? அப்பா பாருங்க, வருத்தப்படுறதுனால தெரியுது. உலகத்தில் வந்து இந்த மணவாட்டி சபையினுடைய காரியம்னா என்னன்னு புரியவும் முடியாது. அந்த சமயத்தில் இடறி விழுகுதுலேருந்து நம்ம தப்பிச்சதுனால இன்றைக்கு நம்முடைய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, பதவி ஆசைகளுக்காக போட்டியிடுறவங்க தான் நம்ம எதிரி. அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு சபை ஐக்கியத்திலிருந்து 144,000 ஆட்களை அல்லது 144,000 வரிசையில் வருகிற நீதிமான்களை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு உண்டான அடையாளங்களை நம்ம கொடுக்க வேண்டும், அவருடைய பிரமாணங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக நாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து போராடி வருத்தப்பட்டு இப்போ சிந்திச்சு தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து என்ன ஒரு தரிசனத்தோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது இந்த மணவாட்டி சபையினுடைய காரியங்களை, அந்த மணவாட்டி சபைக்கு தான் இப்போ விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து, கல்யாண விருந்து அந்த மணவாட்டி சபைக்கு தான் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கல்யாண விருந்து சாப்பிட்றவங்க எல்லாம் மணவாட்டி சபையினுடைய வரிசையில் வர்றவங்க. அப்படி இன்றைக்கு வருத்தப்பட்டு அலறிட்டு இருக்குது. அப்போது ஆண் பிள்ளை வந்து பெற்றெடுத்தாச்சு. அப்புறம் வெளிப்படுத்தல் 12:4-5,
அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விட தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்க்கம் அவளுக்கும் உண்டாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு போல ஆதரவு செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கு
ஊழியத்தை செய்கிற 144,000 பேர் உருவாகிறாங்கன்னா போட்டி வந்து எப்படி இருக்கும் பாருங்க. பதவி ஆசைகளுக்காக போட்டிடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடறி விழுந்தவங்களுடைய போட்டி எனக்கு நான் அதை வந்து உணர முடியுது. சாத்தானுடைய சந்ததி இந்த மாதிரி பதவி ஆசைகளுக்காக போட்டியிடுகிறவங்க எல்லாருமே இந்த உண்மையான தேவனுடைய மணவாட்டி சபையினுடைய காரியங்களை எதிர்த்து போராடுவாங்க. அப்போ அந்த மாதிரி பதவி ஆசைகளை நாம் வெறுத்து, ஊழியத்தில் கிடைக்கிற அந்த உயர்ந்த பதவிகளை நாம் வெறுத்து, அல்ல அந்த மாதிரி இருக்கிற இடர்களிலிருந்து நாம் தப்பிச்சு வரும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருனா, இந்த மணவாட்டி சபையின் மூலம் பெற்றெடுக்கிற அந்த ஆத்துமாக்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு, அப்படின்னா வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொன்னால், ராத்திரியும் பகலும் இந்த காரியத்திற்காக சிந்தித்து தியானித்து இதுக்காக வந்து செயல்பட்டு அப்படின்னா, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து இதுக்காக பாடுபடுறாங்க. ஊழியத்தில் வந்து வளர்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் வந்து நல்ல சேர் வாங்கி கொடுக்கலாம், அல்லது பாய் வாங்கி கொடுக்கலாம், அல்லது இந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி செய்யலாம், அல்லது இந்த மாதிரி பொருள் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இந்த உண்மையான தேவனுடைய காரியத்தை கல்யாணம் விருந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆவிக்குரிய அந்த காரியத்திற்கு வேண்டி எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறீங்க. அப்போ இதுதான் வந்து வருத்தத்து வேதனையோடு பிள்ளைப்படுறது. மற்றவங்கெல்லாம் வேதனை இல்லாமல் பிள்ளைப்படுறது எப்படின்னு
கேட்டிங்கன்னா
இல்லை ஆவிக்குரிய அர்த்தம் வேதனை இல்லாமல்
பிள்ளைப்படுறதுன்னா
ஆத்மாக்களை திருடுறது. அதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு இருந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு நீ ரசிக்கப்பட்டால் போயிட்டு படாட்டிப்போ எனக்கு அந்த அதை பற்றி கவலையே இல்லை நான் சர்ச் சர்வீஸ் முடித்தாச்சு இழுத்து போட்டு ஜெபம் பண்ணம்மா கஷ்டமாக பிரச்சனையாக வியாதியாக நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறது. அதுதான் வேதனை இல்லாமல் வந்து ஆத்மாக்களை பெற்றெடுக்கிறது. அப்புறம் இன்னொரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா யாராவது கொண்டு மீட்டிங் வச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஸ்லிப் எழுதி கொடுத்துறது. உங்களுக்கு பிரச்சனையாக பிள்ளை சூனியமாக வேதனையாக கஷ்டமாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிடுறது. ஒரு ஆள் வந்து மீட்டிங் வச்சு இப்படி ஸ்லிப்பெல்லாம் கொடுத்து எழுதியாச்சுன்னுங்களா எல்லாம் வந்து பிரித்து ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு இது வந்து ஊரப்பாக்கம் இது வந்து தாம்பரம் இது வந்து பல்லாவரம் அந்தந்த பாஸ்ட்டுக்கு அவங்கவுங்க பிரான்ச் செக்ஷன் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கள கொடுத்துட்டு எப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆத்மா கொடுத்துருக்காரு நீங்கள் போய் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வீடு தேடி வருவாங்க. அப்படி வந்து இது வந்து வேதனை இல்லாமல் பிள்ளை படுறது. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் போனீங்கன்னா அந்த சபைக்கு போங்க நம்ம தெரிஞ்ச பாஸ்டர் தான் நம்ம பிரான்ச் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறது. ஆனால் வேதனையோடு பிள்ளை படுறதுன்னா அந்த காரியத்தை சிந்தித்து தியானிச்சு அப்படி எப்படி வந்து குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு 10 மாதம் காத்திருந்து அப்புறம் பிள்ளை பெற்றெடுக்கிறாங்களோ அதே மாதிரி குறிப்பிட்ட நாளளவு தேவனுடைய வார்த்தையிலே சிந்தித்து தியானித்து யோசனை பண்ணி இது எதுவாக இருக்கும் எதுவாக இருக்குன்னு சொல்லி அது பூர்ணமடைகிற வரைக்கும் காத்திருந்து தான் ஒரு தேவனுடைய வார்த்தையை பேசணும். அந்த தகுதி இல்லாமல் இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறிவில் குறைவாக இருக்கிறவங்க அல்லது மற்றவங்கள விட அறிவில் குறைவாக இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருக்கா தெரியுமா என்ன சொல்லுவாங்கன்னு மற்றவங்கள விட அறிவில் குறைவாக இருக்காங்கன்னு வைங்களேன் அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க கரெக்டாக சொன்னாங்க குறை மாதத்தில் பிறந்தது இதுதான் ஆவிக்குரிய நிலைமையில் ஊழியத்தில் குறை மாதத்தில் வந்தால் இப்படி தான் இருக்கும். சரியான பதில் சரியான நேரத்தில் கரெக்டாக சொன்னால் கரெக்டாக இருந்து 10 மாதங்கிறது 5.5 மாதம் எடுத்துருப்பான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இன்றைக்கு இன்றைக்கு வேதனையோடு பிள்ளைப்படுறது ஆத்மாக்களை பெற்றெடுக்கிறதற்காக மிகவும் வேதனையோடு காத்திருந்து உண்மையான ஆத்மாக்களை பெற்றெடுப்பது. அப்புறம் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்ன அர்த்தம் அப்புறம் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னா மணவாட்டி சபையினுடைய எல்லா காரியங்களும் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி இருக்கும். தன்னிச்சையாக சபை எதுவுமே செய்ய முடியாது. சபைக்கு தலையாக இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையின்படி தான் சபையில் எல்லா காரியமும் நடக்கணும். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆலோசனையின்படி செய்யாமல் சுயேட்சையாக போயாச்சுன்னா அது வந்து மணவாட்டி சபை கிடையாது. ஏசியா 4:1 வாசிப்போம்.
ஏழு ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வசத்தை உடுப்போம் எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்.
ஆமா பேரை மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா புருஷன் அதிகாரம் செலுத்துறாரா இல்ல அப்ப அதெல்லாம் மணவாட்டி சபையினுடைய வரிசையிலேயே வராது. இங்க மணவாட்டி சபையினுடைய ஆசை கிறிஸ்துவை பற்றி இருக்கும் கிறிஸ்துவனுடைய பேரை மட்டும் சொல்லி இன்றைக்கு 7 சபை இருக்குது. அதில் இந்த 7 சபைகளில் ஒன்று சொல்லுதே நான் தான் மணவாட்டின்னு. எந்த சபை புருஷன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற சபைகள் மொத்தம் 7 இருக்குது உலகத்தில். எல்லா கிறிஸ்துவ சபைகளையும் பிரித்தாச்சுன்னா 7 பெரிய பிரிவாக பிரிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவனுடைய பேரை சொல்லிகிட்டு இருக்கிற சபைகளில் ஒன்று நான் தான் மணவாட்டின்னு சொல்லுது. சரி அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளை வெள்ளையும் போட்டு நடக்கிறாங்களா? ஆமாம், நாங்கள் தான் மனவாட்டி. ஆனால் புருஷன் பேர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் புருஷனை சார்ந்திருக்காங்களா, தலையை சார்ந்திருக்கிறாங்களான்னா அது கிடையாது. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னா புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், கிறிஸ்து உங்களை ஆண்டு கொள்ளுவார். ஒன்று தீமத்தையு 2:11-15 வரை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:11-15 வரை.
ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெரிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும்
நீதிமான்கள் ஜெயம் கொள்ளுகிற நீதிமான்கள், சபையனுடைய பேச்ச ஜெயம் கொள்ளுகிற நீதிமான்கள் கேட்டாங்கன்னு வைங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு இடறி விழுந்த மாதிரி இன்னைக்கு இடறி விழுவாங்க. இன்றைக்கி சபையில் வந்து கட்டுப்பாடு பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சபைகளில் யார் குத்தகைக்கு எடுத்திருக்காங்கன்னா, யார் எடுத்திருக்காங்க சபை வந்து இப்போ ஒரு பெரிய சபைகளாக இருக்குன்னு இல்லை, அந்த சபையில் வந்து யாருடைய கட்டுப்பாடெலாம் நடக்குது? ஆமாம், அந்த சபைக்கும் சேர்ந்த 4-5 மூப்பர்கள் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் அதுதான். சில பக்கம் எழுத்தின்படியாகவே அந்த பாஸ்டர்மா வந்து என்ன கட்டுப்பாடு விதிக்கிறாங்களோ அப்படி தான். ஆமாம், மொத்தமாக வந்து குத்தகை அவங்க எடுத்துடுறாங்க. காரணம் அன்னைக்கு இடறி விழுந்தவங்க அன்னைக்கு கேட்டுக்கிட்டு அதே மாதிரி இன்னைக்கு எப்படி இடறி விழ செய்யலான்னு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புருஷன் அப்படி தான் ஜெயம் கொள்ளுகிற நீதிமான், அவன் ஆட்சி செஞ்சாதான் அது இடறல் இல்லாமல் கொண்டு வர முடியும். அதனால் அன்னைக்கு இடறி விழ பண்ண மாதிரி இன்னைக்கும் திரும்பவும் நீங்கள் இடறி விழ பண்ணாதீங்க. அதனால் மனவாட்டி சபை பேசாம இருக்கணும். யார் பேசணும்? ஜெயம் கொள்ளுகிற நீதிமான்கள். இல்லை பேசலாம், ஆனால் என்னைக்கு வந்து ஜெயம் கொள்ளுகிற நீதிமான்களாக மாறுறோமோ, நம்ம எல்லாம் மனவாட்டி சபைன்னு யாரு, அந்த வரிசையில் வர மனவாட்டி சபையினுடைய அந்த 144 வரிசையில் வர்றவங்க. அப்போ சபையும் கொள்ளும்போது நிறைய பேர் கூடியிருந்தா என்ன பண்றது, இதுக்கு இப்படி பண்ணணும் அதுக்கு அப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்ற ஆலோசனை வரும்போது தான், அந்த பூமிக்குரிய காரியம் வரும்போது தான் பிரச்சனை ஆகி போகுது. அது பரவாயில்ல, தமிழ்ல அப்படித்தான் இருக்கும், இங்கிலீஷ்ல தான் கரெக்டா இருக்கும். 1 கொரிந்தியர் 11:10 வரை. 1 கொரிந்தியர்
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனம் படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனம் படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல இருக்குமே. ஸ்திரியானவர் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமையிலையும் கத்தரித்து போட கடவுள். தலைமையில் கத்தரிக்கப்படுவதும் சிறைக்கப்படுவதும் ஸ்திரீக்கு வெக்கமானால் முக்காடிட்டுக் கொண்டிருக்க கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்.
போதும். அப்போ அப்போ வந்து ஆதாமில் இருந்து ஏவாள் வந்து தோன்றினான் இல்லைங்களா. கிறிஸ்துவில் இருந்து தான் மணவாட்டி சபை தோன்றுது. கிறிஸ்து இல்லைனா மணவாட்டி சபை இல்லை. அப்போ மணவாட்டி சபை கட்டாயமாக கிறிஸ்துவனுடைய வசனத்திற்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். ஆமாம், அப்படின்னா சபை வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். முக்காடிட்டு கொள்ளுதுன்னா எழுத்தின்படி முக்காடிட்டு கொள்வது. சபை முக்காடிட்டு கொள்வதுன்னு சொன்னால் சபையினுடைய காரியங்கள் எல்லாமே ஞானமாக வெளிப்படையாக, எப்படி பப்ளிசிட்டி இல்லாமல். நிறைய சபை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வால் போஸ்ட் அடித்து பேனர் அடித்து இங்கே பேசுகிறார் அங்கே பேசுகிறார் இந்த சபை மீட்டிங் நடத்துதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆடம்பரமான நிகழ்ச்சியில் போட்டு எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் சபை வந்து அப்படி பண்ணக்கூடாது. சபை வந்து தன்னுடைய அந்த ஆட்கள், தன்னுடைய சபையை சேர்ந்தவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மட்டும் மற்றவங்களுடைய பரியாசத்திற்கோ அல்லது துன்மார்களுடைய ஒரு பிரச்சனைக்கோ ஆளாகாதபடி ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி சபை வந்து அப்படி நடக்கிறதில்ல. ஒரு சபை வந்து தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தணுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கே பேசினாதான் தன்னுடைய சபை வந்து நல்ல சபைன்னு சொல்கிற மாதிரி எப்படியாவது ஒவ்வொரு நாட்டில் போய் ஒரு அத்தனை ஒரு ஆளையில் பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு மீட்டிங் எடுத்து ஆடி பாடி மைக் செட்டை போட்டு ஊரெல்லாம் கலாட்டா பண்ணி கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதனாலேயும் அவங்க பேர் வந்து கெட்டு போயிடுது. அப்படியாக கிறிஸ்துவின் மூலம்தான் மணவாட்டி சபை உருவாகிறது. மணவாட்டி சபையிலிருந்து கிறிஸ்து உருவாகவில்லை. அதனால் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு சபை கட்டுப்பட்டு அல்லது கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். 1 Corinthians 14:34-35
பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் அப்படி சொல்கிறது, அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது
எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகளவென்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன்.
ஆ, போதும். அப்படின்னா சபையில் வந்து நீதிமான்கள் அல்லது ஜெயம் கொள்ளுகிற நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தைகளை யாருக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அந்த கிறிஸ்துவனுடைய வசனங்களை தெளிவாக பேசக்கூடியவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்திலிருந்து சபை ஆட்சி செய்கிறது. அதை விட்டு போட்டு சபை வந்து என்னென்னா அந்த சபையினுடைய சூழ்நிலைமைக்கேற்ற இன்றைக்கி இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க, இந்த பகுதியில் தான் இருக்கிறோம், அதனால் நம்ம இப்படி தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாகவே ஒரு திட்டங்களை பண்ணிட்டு ஊழியத்தை செய்யக்கூடாது. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிஞ்சு தான் சபைகள் வந்து எல்லா காரியத்தையும் செய்யணும். சபையாக தனியாக ஏதாவது ஒரு உபதேசத்தையோ கற்பனையோ உருவாக்கி தனியாக பிரிந்து போகக்கூடாது. 7:1-4
சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவரை ஆளுகிறது அறியாதிருக்கிறீர்களா? அதன்படி என்றால் புருஷனுடைய சிறீ தன் புருஷனை உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனை நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். புருஷன் மறுத்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின்றி விடுதலை ஆகிறார். ஆகையால் புருஷன் உயிரோடு அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள்? புருஷன் மறுத்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தின்றி விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மறுத்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்று வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு
ஆ, போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புருஷன் இருக்காரு, ஒரு மனைவி இருக்கிறான். புருஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டில் சொன்ன கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். மனைவி யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டு சபை. அப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு சபை இருக்குது, அதுக்கு ஒரு 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 புருஷன் இருக்கிறாரு. அப்போ சபை வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடுக்கு கடந்து வருது. அப்போ புருஷன் யார்? புருஷன் ஒரே ஒரு ஆள். அப்போ இங்கே வந்து அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புருஷன் செத்து போயிட்டான். அப்படின்னா கிறிஸ்து மரித்து உயிர் தழந்தாட்டார். அப்போது மரணத்துக்கு முன்னால் இருந்தவர் பழைய ஏற்பாட்டுடைய புருஷன். இப்போ மரித்து உயிர் தெழுந்ததுனால இப்போ வந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் உயிர் தெழுந்து புதிய நிலைமையில் இருக்குது. அப்போ மணவாட்டி சபைக்கு அல்லது இப்போ சபைக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த நிழலாட்டமான வார்த்தைகள் தான் வேணுமா, அல்லது சபைக்கு உயிர் தெழுந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் வேணுமா? அப்படின்னா உயிர் தெழுந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் வேணும். அப்போ வந்து கிறிஸ்து வந்து இங்கே உயிர் தெழுந்ததுனால அந்த சபையினுடைய பழைய கணவர் செத்து போயிட்டார். அப்படின்னா நிழலாட்டமாக இருக்கிற காரியங்கள் செத்து போயாச்சு. அப்போ அந்த புருஷன் செத்து போனதுனால இந்த பழைய ஏற்பாட்டு சபை என்ன பண்ணலாம், வேறொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம். வேறொரு புருஷங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உயிர் தெழுந்த தேவனுடைய வார்த்தை. அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான் சபையை ஆளுகை செய்யும். அதனால் ஒரு காலத்தில் அந்த காலத்திற்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்கு தான் சபை கட்டுப்பட்டுருக்கணும். அந்த காலங்கள் முடியும் போது அந்த சபை வந்து புதிய காலங்கள் வரும்போது அந்த புதிய காலத்திற்கேற்ற பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு நாம் இருக்கிற பார்த்திங்களா, இன்றைக்கி வந்து இன்றைக்கி புதிய ஏற்பாடு சபை இருந்துகிட்ருக்குது. இந்த உபத்திரவ காலத்தில் ஒரு சபை வரப்போகுது. இந்த சபை தான் உபத்திரவ காலத்துக்கு போகப்போகுது. புருஷன் யார்? இன்றைக்கி பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுல்லாம் சபை. ஆமாம், புருஷன். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு வந்து கிருபியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு புதிய ஏற்பாடு சபை வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து உபத்திரவ காலத்தினுடைய சபை அல்லது மணவாட்டி சபை எந்த வார்த்தையை கேட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரெண்டு காரியங்கள் வெளிப்பட்டது. அப்படின்னா மோசையின் மூலம் நியாயப்பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபியும் சத்தியும் வெளிப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டு சபை கிருபியை வச்சு இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு வந்திருக்குது 2000 வருஷம். அப்போ இந்த கிருபை வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிருபை வந்து சத்தியத்துக்கு மாறுது. இப்போ அப்போ புருஷன் அவரும் மாறுவார். அப்படின்னா கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் கிருபியாக இருந்து கிறிஸ்து நமகோடு இடைப்பட்டு கொண்டு இருந்தவர் இந்த உத்தரவு கால மணவாட்டி சபைக்கு எப்படியா மாறுறாரு? அப்படின்னா சத்தியத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் வார்த்தையாக மாறுகிறார். அப்போ புருஷனை வந்து இங்கே வந்து இந்த புருஷன் சாகிறாரு. அப்போ இந்த புதிய புருஷன் இன்றைக்கி வர்றாரு. இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி சபை வரும் பொழுது எப்படி அவங்க வந்து நிழலாட்டமான காரியத்திலேருந்து பொருளுக்கு மாறினாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சபை விசுவாசிலிருந்து நேராக சத்தியத்துக்கு மாறணும். அப்படி சத்தியத்துக்கு மாறாமல் இன்னும் கிருபியிலேயே உட்காந்துருந்தாங்கன்னா அந்த கிருபை அவ்வளோதான். கடைசி வரைக்கும் கிருபை இருந்து நேராக கிருபைன்ட்டு ஆமாம் கிரி இல்லாமல் அவங்க நேரம் நேரத்துக்கு போக வேண்டியதுதான். அதனால் இன்றைக்கு இருக்கிற சபை வந்து கிருபையிலிருந்து சத்தியத்துக்கு போகணும். அப்படி போகாமல் நாங்கள் பழசுலேயே ஏற்பண்ண எப்படி பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபைகள் வெளிப்பட்டப்போ ஒன்று நியாயப்பிரமாணத்துக்கு தான் திரும்பி திரும்பி போனாங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து வனாந்தரத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, நேரம் நாங்கள் எகிப்துக்கே போகிறோம் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபியின் மூலம் வெளிப்பட்ட வார்த்தைகளுக்கு சபையை வெளிப்பட்டப்போ அந்த சபை ஜனங்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு மோசை இருக்காரு, நாங்கள் பழைய ஏற்பாடு நல்லா இருக்குது, நாங்கள் அப்படி தான் செய்வோம் இப்படி தான் செய்வோம் திரும்ப திரும்ப போனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சபை ஒரு நல்ல முன்னேற்றமான பாதைக்கு போகப்போகுது, அல்லது ஒரு பொருளுக்கு மாறப்போகுது, அல்லது கிருபியிலேருந்து சத்தியத்துக்கு போகப்போகுது. ஆனால் இந்த மணவாட்டி சபை போகும்போது என்ன பண்ணுவாங்க, சத்தியத்துக்கு மாறும்போது மாறாமல் என்ன பண்ணுவாங்க, திருப்பி கிருபிக்க நம்ம போகலாம் அதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் பழசுக்கு தான் போகிறதுக்கு முயற்சி எடுவாங்க. இப்படி முயற்சி எடுக்கும்போது இவங்க இடறி விழுகிறார்கள். எப்படி அன்றைக்கு வனாந்தாரத்தில் வந்தவங்க எகிப்துக்கு போகணும்னு திரும்ப போகும்போது மனசில் நினைக்கும் போதே இடறி விழுந்தாங்களோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தப்போ கிருபியின் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய காரியங்களை சொல்லும்போது அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் திரும்ப நியாயப்பாலமானதுக்கு போகும்போது இடறி விழுந்தாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி சபையானது சத்தியத்துக்கு மாறப்போகுது. அந்த சமயத்தில் திரும்பவும் கிருபிக்கே நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போனாங்கன்னா இங்கேயும் இடறி விழுந்து அவர்கள் தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால் இடறி விழுந்தவங்க யாருங்கிறத இப்போ நம்ம ரெண்டு பேர் பார்த்தோம்னா, அடுத்த வாரம் ஆதாம் எப்படி இடறி விழுகிறான் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ இடறி விழுந்தவர்கள் தாங்களும் இடறது இல்லாமல் மற்றவங்களையும் இடறி விழ செய்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் விரும்பின அந்த பதவி தங்களுக்கு கிடைக்காதனால அந்த பதவி அடுத்தது யார் பெற்றுக்கொள்ள போகிறான்னா இந்த மணவாடி சபை தான் பெற்றுக்கொள்ள போகுது. அதனால் இவனையும் இடறி விழ வச்சாச்சுன்னா அந்த சபைக்கு ஆள் இல்லை. அப்போ நம்மளுக்கு நிறைய ஆளுகளை சேர்த்தாச்சு, அங்கே ஆண்டவருடைய திட்டம் நடக்கலை அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கு வரைக்கும் இந்த மூணு பேர் மாற்றி மாற்றி இடரை செஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடறி விழுந்த எல்லாத்தையும் வந்து ஆதாம் எப்படி முதலாம் ஆதாம் வெளிப்பட்டு அவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்ததை இரண்டாம் ஆதாம் வந்து வெளிப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை மீட்டு கொடுத்தார். அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து வந்து இது ஆதாம் இழந்து போன எல்லா காரியங்களையும் மீட்டு நம்மளுக்கு கொடுத்து இன்றைக்கு நீதிமான்களாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அது என்னங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதனால் நம்ம இடறி விழுகிறதுல அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம விலகுனா இடறதுக்கு தப்புவோம். அப்போ இடரில் போய் மாட்டிக்கிட்டால் இந்த இடர்னவர்களுக்கு என்ன சாபத்தை கொடுத்துருக்காரோ அதே சாபம்தான் நம்மளுக்கு வரும். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாங்க.